بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة؟ يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية. وما أدراك ما هي؟ نار حامية.
الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ஒரு மாதத்தில் மிகச்சிறந்த ஒரு கடமையை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூறியிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நற்குணங்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களை, நாம் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான மார்க்கம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு மனிதன், அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி சகல காரியங்களையும் முழுமையாக சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நீங்க வந்து எப்படி வியாபாரம் செய்யணும் என்பதை இஸ்லாம் கத்து தருகிறது. இப்படிதான் வியாபாரம் செய்யணும் என்பதை, நீங்கள் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும், உங்களுடைய குடுக்கல் வாங்கல்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், பெரியவங்களுக்கு வந்து எப்படி கண்ணிய கொடுக்கணும், சின்னவங்கள்ட்ட வந்து எப்படி பாசமா இருக்கணும் என்பதிலிருந்து நீங்கள் மலஜலம் கழித்து விட்டால், மலஜலம் கழித்து விட்டு எந்த கைகளால் சுத்தம் செய்வது, உங்களுடைய செருப்பின் வார் அறுந்துவிட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் செருப்பை அணிகிற போது முதலில் எந்த காலில் செருப்பை அணிய வேண்டும், செருப்பை கலட்டும் போது எந்த காலிலிருந்து செருப்பை கலட்ட வேண்டும் என்பதிலிருந்து நீங்கள் ஆட்சியின் தலைவராக மன்னராக ஒரு ஹலீஃபாவாக ஆக்கப்பட்டால் எப்படி ஆட்சி செய்யணும் என்பது வரை சொல்லக்கூடிய ஒரு முழுமையான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில் இஸ்லாம் நற்பண்புகளை பற்றி, நற்குணங்களை பற்றி பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணமா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய 68வது அத்தியாயம், அதுல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நபியே உங்களுடைய குணம் மிகச்சிறந்த குணமாக இருக்கிறது, மகத்தான நற்குணத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை வந்து இங்கே அல்லாஹ் பாராட்டி சிலாகித்து சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களே, அனுப்பப்பட்ட முக்கியமான நோக்கங்கள்ல ஒரு நோக்கம் என்ன என்பதை அவங்களே சொல்லி காட்டுறாங்க. இன்னமா புஐஸ்து லிவ் தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நிச்சயமாக நான் அனுப்பப்பட்டதெல்லாம், இன்னமா புஐஸ்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், எதற்காக, லிவ் தம்மிம முழுமைப்படுத்துவதற்காக, பரிபூர்ணப்படுத்துவதற்காக, எதை, மகாரிமல் அஹ்லாக் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக.
நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுறாங்களே. அப்ப அவங்க அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான நோக்கம் நற்குணங்களை பறைசாட்டுவது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். எனவேதான் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாளை மறுமையில நம்ம எல்லாரும் மூத்தா போன பிறகு நம்மளை மறுபடியும் அல்லாஹ் உயிர்ப்பிச்சு எழுப்பி விசாரிச்சு நம்முடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் நிற்பானா இல்லையா? அப்படி நிற்கும் போது யாருடைய நன்மை கனத்து விட்டதோ அவர் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார், யாருடைய நன்மை குறைந்து விட்டதோ அவர் எங்க போயிருவாரே, நரகத்தில் தள்ளப்படுவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாரே. அப்ப நாளை மறுமையில அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசுல நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல எது வந்து மிக கனமா இருக்கு தெரியுமா? நம்முடைய நோம்புகளை விட, நம்முடைய ஜகாத்தை விட, நம்முடைய சதக்காவை விட, நம்முடைய தொழுகையை விட அல்லாஹ்வுடைய அந்த தராசில, அல்லாஹ்வுடைய அந்த மீசானில நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்த அமலாக, மிக பலமான, மிக உறுதி மிக்க அமலாக எது இருக்கும் என்று சொன்னால், மாமின் ஷைன் அஸ்தலு ஃபில் மீசானில் முஃமின் யௌமல் கியாமதி மின் ஹுஸ்னுல் குலுக். மனிதன் செய்யக்கூடிய செயல்கள்ல அவருடைய நற்குணங்கள் இருக்கிறதா இல்லையா, இந்த நற்குணங்கள் தான் மறுமையில் அவருடைய மீசானில மிக கனமா இருக்கு. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வந்து அந்த மீசான நிற்கும் போது, நன்மை தீமைகள் நிற்கும் போது அந்த மீசான்ல வந்து ரொம்ப கனமா இருக்கணும்னு சொன்ன நம்ம என்ன செய்யணும், நறுக்குணங்களோடு நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறனே. நறுக்குணங்கள் வந்து மீசான்ல அந்த தராசுல ரொம்ப கனமா இருக்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனத்து பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வருவாரு, வந்து கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், மனிதனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அமல்கள் என்ன, அதே போன்று மனிதனை நரகத்தில் தள்ளக்கூடிய பாவங்கள் என்ன, ரெண்டு கேள்வி கேட்கிறாரு. ஒன்னாவது கேள்வி என்ன, மனுஷன் வந்து சொர்க்கத்துக்குள்ள போகன சொர்க்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய நன்மைகளை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள், அதே போன்று நரகத்தில் தள்ளக்கூடிய பாவத்தை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொல்லி ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தை வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பதில் சொல்றாங்க, மனிதன சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய முக்கியமான அமல்களில் ரெண்டு அமலாக இருக்கிறது. முதல் அமல் என்னவா, தக்குவல்லா, இறையச்சம். தக்குவா என்பது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பது முதல் முக்கியமான அமல். இரண்டாவது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இரண்டாவது அமல் என்னன்னு சொன்ன, உங்களுடைய நற்குணமாக இருக்கிறது. உங்களுடைய நற்குணம் உங்களை எங்க கூட்டிட்டு போயிடுறேன், மறுமையில வந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் என்று ஹதீஸ் இருக்கிற. அப்ப மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமலாக இறையச்சமும் நறுக்குறவும் இருக்குதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அதே சமயத்தில் அந்த சஹாபி கேள்வி கேட்டார, நரகத்துக்கு வந்து எது அழைச்சிக்கிட்டு போவேன், நரகத்துல வந்து எது தள்ளும்னு கேட்டார. அதுக்கு ரசூலா சொல்றாங்க, நரகத்தில் தள்ளுவது எது என்று சொன்னால், அல் ஃபமு வல் ஃபர்ஜ், உங்களுடைய நாவும் உங்களுடைய மர்மஸ்தானமும். அவ நரகத்தில் உங்களை தள்ளுவது உங்களுடைய நாவுகளும் மர்மஸ்தானமும், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது உங்களுடைய இறையச்சமும் உங்களுடைய நல்ல குணம் சொல்லி காட்டினாங்களா இல்லையா? அப்ப என் அருமைய சகோதரர்களே, நம்ம எல்லாம் சொன்னதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான சான்று. அது மட்டும் இல்லாம மறுமையில சொர்க்கத்துக்குள்ள போகணும்னு சொன்ன நமக்கு வந்து நன்மைகள் வந்து அதிகமா இருக்கனே. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நன்மை என்றால் என்ன, நன்மையை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மை என்றால் என்ன என்று அந்த சஹாபிக்கு சொல்லுவாங்க, ஹுஸ்னுல் குலுக், நன்மை என்பது நற்குணமாக இருக்கிறது. நன்மைனா என்னவா, நற்குணம். நற்குணம் தான் நன்மையாக இருக்கிறது. இந்த நற்குணம் தான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் சொல்லி காட்டுகிறாங்களே. அப்ப நன்மை என்று சொன்னாலே என்ன உங்களுடைய நற்குணங்கள், தீமைனா என்னவா, பாவம்னா என்னவா. அந்த சஹாபி பாவத்தை பத்தி கேள்வி கேட்கும் போது அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, மா ஹாக்க ஃபீ நஃப்ஸிக, உங்களுடைய உள்ளம் எதை வெறுக்கிறதோ, உங்களுடைய உள்ளம் வந்து எதை ஏத்துக்கிறதையோ, எது விஷயத்தில் உங்களுடைய உள்ளம் பயப்படுகிறதோ அந்த காரியத்தை நீங்கள் செய்தால் அது வந்து பாவமா இருக்குது. அது மட்டுமில்லாம மனிதன் செய்யக்கூடிய அதை நீங்க செய்யக்கூடிய பாவத்தை மனுஷன் வந்து பார்த்துட கூடாது. நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்போம், உதாரணமா ரூம்ல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம். தனியாக நாம் ரூமை அடைத்துக் கொண்டு என்ன செய்யறோம், கையில ரிமோட் வச்சு சினிமா பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீரென்று யாராவது ரூமுக்குள் வந்து விட்டால் என்ன செய்யறோம், அந்த சேனலை வந்து உடனே மாத்திரமா இல்லையா ஏமாத்துறோம், அடுத்தால் ரூமுக்குள்ள வர்றாரு அவர் பார்த்துடுவாரு, அவர் பார்த்தா நம்மளை தப்பா நினைச்சுக்கிடுவாரு என்ற எண்ணத்தில் மாத்துகிறோமா இல்லையா. அப்ப ஒரு ஹதீஸ் வருது, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மக்கள் பார்ப்பான் என்பதை நீங்கள் வெறுத்தால் அது என்ன காரியமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுறாங்களே. அப்ப பாவம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மக்கள் வெறுப்பதும் உங்களுடைய உள்ளங்கை வெறுப்பதும் அது பாவம். நன்மைனா என்ன, நறுக்குணம் என்பது நன்மையாக இருக்கிறது ஹதீஸ் வருது. அப்ப நறுக்குணம் என்பது வந்து மிகச்சிறந்த ஒரு நன்மை என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம். அது மட்டும் இல்லாம என் அருமை சகோதரிகளே, நம்ம மக்கள்கிட்ட பழகணும், மக்கள்கிட்ட பேசணும்னு சொன்ன நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்மளை மக்கள் எப்படி பாராட்டணும் தெரியுமா, அவன் ரொம்ப நல்லவரு, நல்ல மனுஷன், சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாரு. நம்முடைய மறைவு என்பது, நம்முடைய மரணம் என்பது மக்களை கவலையில் ஆழ்த்த வேண்டும், மக்கள் எல்லாம் புலம்ப வேண்டும், மக்கள் சந்தோஷப்படக்கூடாது. அப்ப நம்முடைய மரணத்தின் காரணத்தால் மக்கள் அதிகமாக கவலைப்பட்டால் நம்ம எங்க போய் சேர்றோம், சொர்க்கத்துக்கு போய் சேர்றோம். ஒரு ஹதீஸ் தெளிவா வரே, இமாம் புகாரி தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க, ஒரு நாள் ஒருவர் வந்து மௌத்தா போயிருவாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து அவரை குளிப்பாட்டி கபர் செஞ்சு ஜனாசாவை தூக்கிட்டு போவாங்க. ஜனாசாவுல தூக்கிட்டு போகும்போது சில சஹாபாக்கள் அந்த ஜனாசாவுக்கு பின்னால பேசிக்கிட்டு வருவாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன் வந்து மௌத்தா போயிட்டாரு என்று அந்த ஜனாசாவை பற்றி என்ன செய்வாங்க, புகழ்ந்து கொண்டே வந்தார்கள். அவருடைய நற்குணங்களை பற்றி, அவருடைய நல்ல பண்புகளை பற்றி எல்லாம் சிலாகித்து மக்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சை வந்து கவனமா கேட்பாங்க, கேட்டுவிட்டு சொன்னார்கள், வஜபத், இவருக்கு வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள். மறுபடியும் சில சஹாபாக்கள் அந்த ஜனாசாவை பற்றி நன்றாக பேசிக் கொண்டு வந்தார்கள். திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வஜபத், இவருக்கு வாஜிபாகிவிட்டது என்று சொன்னார்கள். மறுபடியும் சில சஹாபாக்கள், இவர் நல்ல மனிதனாயிற்று, இவர் இவ்வளவு சீக்கிரமாக மரணித்து விட்டார் என்று சொல்லி அந்த ஜனாசாவுடைய நல்ல பண்புகளை மக்கள் சிலாகித்து சொல்லும் போது நபிகள் நாயகம் மறுபடியும் சொன்னாங்க, வஜபத், இவருக்கு வாஜிபாகிவிட்டது, இவருக்கு அவசியமாகிவிட்டது என்று சொன்னார்கள். இதை கேட்ட மிகச்சிறந்த ஒரு சஹாபி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தை கேள்வி கேட்பாங்க, மா வஜபத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இவருக்கு எது வாஜிபாகிவிட்டது, இவருக்கு எது கடமையாகிவிட்டது என்று கேள்வி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, வஜபத் லஹுல் ஜன்னா, இவருக்கு ஜன்னத்து வாரிசாகி, ஜன்னத்து வாஜிபாகிவிட்டது, இவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொல்லி காட்டுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஜனாசா ஒருவர் மௌத்தா போயிருவாரு, அவரை மக்கள் தூக்கிட்டு போவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப மோசமான மனுஷன், ரொம்ப கெட்ட மனுஷன், இவன் போய் சேர்ந்தது ரொம்ப நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் அவருடைய அந்த தீய குணங்களை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுக்கு ரசூல் என்ன சொன்னாங்க, வஜபத் சொன்னாங்க. சஹாபாக்கள் வஜபத் எதிர்னு கேட்கிறாங்க, அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்க, வஜபத் லஹுன்னார், இவருக்கு நாறு நரகம் வாஜிபாகிவிட்டது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நாம் மரணித்து விட்ட பிறகு மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை மக்கள் புகழ வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களை, நம்முடைய குணங்களை, நம்முடைய பண்புகளை அமைத்துக் கொள்ளணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா சான்று இல்லையா. அப்ப மக்கள் நம்மை புகழக்கூடிய அளவுக்கு நம்முடைய நற்பண்புகள் அமைந்தால்தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை சுபிட்சகரமாக சந்தோஷமா இருக்குங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து மிக தெளிவான தலீலு. அது மட்டும் இல்லாம சஹாபாக்களை பொறுத்தவரை சஹாபாக்களை எதிரிகள் கூட பாராட்டுவார்கள். சஹாபாக்களை என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், மக்கத்து காபிர்கள் யாரெல்லாம் சஹாபாக்கள் அடிச்சாங்களோ உழைச்சாங்களோ நாட்டை விட்டு விரட்டினாங்களோ அப்படிப்பட்ட இஸ்லாமிய எதிரிகள் மக்காவுடைய வங்காபிர்கள் சஹாபாக்களை பாராட்டுவாங்க. சஹாபாக்களுடைய நற்பண்புகளை பிற மக்களுக்கு சொன்னாங்க. ஒரே ஒரு செய்தியை ஞாபகம் ஊற்ற, மிகச்சிறந்த ஒரு சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் இருந்து கொண்டு இந்த ஏகத்துவத்தை சொல்றாங்க. ஏகத்துவம் எடுபடல. ஆரம்பத்தில் சஹாபாக்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால ஹிஜ்ரா பண்ணி வந்து அபிசீனியாவுக்கு போறாங்க. அவ அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரா பண்ணி போனாங்க. சில பல சஹாபாக்கள் போயிடுறாங்க. பல சஹாபாக்கள் போயிட்ட பிறகு லேட்டா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, மக்காவை துறந்து அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் பண்றாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மக்கத்து காபிர், அவருடைய பேர் வந்து இப்னு துகுனா. இப்னு துகுனா என்ற ஒரு மனிதர் அபூபக்கரை மக்காவுடைய ரொம்ப தூரத்தில் பார்க்கிறார். பார்த்துக்கிட்டு அவர் அபூ துகுனா, இப்னு துகுனா எப்படிப்பட்டாலே, அவர் வந்து அபூ ஜஹிலுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், அபூ லஹபுடைய நெருங்கிய நண்பர், இஸ்லாமிய மிகப்பெரிய எதிரி. ஒரு எதிரி இப்னு துகுனா. இந்த இப்னு துகுனா அபூபக்கரை பார்ப்பார். பார்த்துட்டு கேட்பாரு, அபூபக்கரை நீங்க எங்க போறீங்க என்று கேள்வி கேட்பார். அதுக்கு அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் வந்து மக்காவை துறந்து மக்காவை விட்டு விட்டு அபிசீரியாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறேன், இனிமே நான் மக்காவிற்கு வரமாட்டேன் என்று சொன்ன, நான் மக்காவில நிம்மதியா வாழ முடியல, எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக்கிற முடியல, மக்காவில தாவா பணி செய்ய முடியல என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இப்னு துகுனாவுக்கு சொல்லுவாங்க. சொன்னா இப்னு துகுனாங்கிற அந்த வங்காபிர் சொல்லுவாரு, அபூபக்கரே, உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது. சொல்றது யாரு, ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு சஹாபி அல்ல, அபூஜஹலுடைய நெருங்கிய நண்பர், இஸ்லாமிய மிகப்பெரிய எதிரி. இஸ்லாமிய மிகப்பெரிய எதிரி யாரை பாராட்டுகிறார், அபூபக்கரை பாராட்டுறாரு. அபூபக்கரே, உங்களை போன்ற நல்லவர்கள் இந்த மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது, நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம், மறுபடியும் திரும்பி நீங்கள் மக்காவுக்குள் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இப்னு துகுனா என்ற மக்காவுடைய காபிர் அபூபக்கரை பார்த்து சொன்ன சில செய்திகளை இமாம் புகாரி உள்பட பல்வேறு இமாம்கள் தங்களுடைய கிதாபுல பதிவு பண்றாங்க. இப்னு துகுனா என்ற அந்த மக்காவுடைய காபிர் அபூபக்கருடைய நற்பண்புகளை பற்றி சிலாகித்து பாராட்டி சொன்னார். என்ன சொன்னார், அபூபக்கரே, இன்னக்க தக்ஸிபுல் மஅதூம வ தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல நீங்கள் மிகச்சார்ந்த நல்லவர், மிக உயர்ந்த நற்குணங்களுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர், மக்காவை விட்டு வெளியே செல்லக்கூடாது. எப்படிப்பட்ட பண்புகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர், இன்னக்க தக்ஸிபுல் மஅதூம், உங்களுடைய உழைப்பு ஏழை எளிய மக்களுக்காக இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உழைத்து விட்டால் அந்த காசு பணங்களை மனைவி மக்களுக்கு மட்டும் கொடுக்காம என்ன செய்வாங்க, மிஸ்கின்களுக்கு கொடுத்தாங்க, ஃபட்டீர்களுக்கு கொடுத்தாங்க. இது வந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியும். அப்ப இவ்வளவுக்கு நான் சொல்றாரு, அபூபக்கரே, இன்னக்க தக்ஸிபுல் மஅதூம, உங்களுடைய உழைப்பு என்பது உங்களுக்காக மாத்திரம் அல்ல, உங்களுடைய குடும்பத்திற்காக மாத்திரம் அல்ல, ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய உழைக்கக்கூடிய உங்களை போன்ற நல்லவர் இந்த மக்காவை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, தசிலுர் ரஹிம, சொந்த பந்தங்களை நீங்கள் சேர்த்து வாழக்கூடியவர், உறவை நீங்கள் பேணக்கூடியவர், உறவை பேணக்கூடிய ஒரு நல்லவர் இந்த மக்காவை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, தஹ்மிலுல் கல்ல, கஷ்டப்பட்டவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் சுமக்கக்கூடியவர்கள், அடுத்தவன் சிரமப்பட்டால், அடுத்தவன் கஷ்டப்பட்டால் நீங்க என்ன செய்வீங்க, இந்த கஷ்டம் எனக்கு வரல, இந்த சிரமம் எனக்கு வரல, இந்த துக்கம் எனக்கு வரல என்று நீங்கள் சென்று விடாமல் நீங்க என்ன பண்ணீங்க, மக்களுடைய கஷ்டத்தை மக்களுடைய சுமையை நீங்கள் சுமக்கக்கூடிய காரணத்தால் அப்படிப்பட்ட நல்லவர் இந்த மக்களை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர், விருந்தோம்பல் செய்யக்கூடிய ஒரு நல்லவர் இந்த மக்காவை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, உதவி வாங்குவதற்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செய்யறீங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நீங்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய நீங்கள், சிரம பெறக்கூடிய மக்களுடைய சிரமத்தை சுமக்கக்கூடிய நீங்கள், அதே மாதிரி உறவுகளை பேணக்கூடிய நீங்கள், ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மக்காவை விட்டு வெளியேறக்கூடாது. மறுபடியும் நீங்கள் வாருங்கள், என் பாதுகாப்பில் மக்காவிலே தங்குங்கள் என்று சொல்லி மக்காவுடைய வங்காஃபிர் இப்னு துகுனா என்ற அந்த மனிதர் அபூபக்கர் சித்திக் என்ற மிகச்சிறந்த சஹாபிய மக்காவுக்குள் அழைத்துக் கொண்டு வந்தாரே. இது தரக்கூடிய பாடம் என்ன? சஹாபாக்கள் நல்லவங்க, சஹாபாக்கள் நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதற்கு இந்த ஹதீசுகள் இந்த வரலாறுகள் சான்றா சான்று இல்லையா? சான்று மாத்திரம் அல்ல, ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருந்தாங்க, முதல் வஹி வந்துச்சு. முதல் வஹி எந்த சூரா வந்துச்சு? இதா ஜா ரசூலுல்லாஹிங்கிற முதல் சூரா வருது, அதான வந்துச்சு. அலம் தர கைஃப இதுக்க சூரத்துல் ஆலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக்ங்கற அந்த முதல் சூரா வருது. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், முதல் சூரா வந்த உடனே ரசூலுல்லா என்ன உடனே ஓதிட்டாங்களா? ஓது ஓதுன்னு வந்து இப்படி ஜிப்ரீல் சொல்லுவாரு. இவங்களுக்கு ஓத தெரியாது, மா நபி காரி, எனக்கு வந்து ஓத தெரியாது, தெரியாதுங்குவாங்க. அவர் மூணு முறை ஓதுவாரு, ஒரு கட்டத்துல கட்டி பிடிச்சி இருக்கு இருக்குவாரு. இவங்களுக்கு நம்ம மூத்தா போறவங்களும் பயந்துருவாங்க. அந்த அளவுக்குள்ள ஆன பிறகுதான் என்ன செஞ்சாங்க? ஓதுனாங்க. என்ன ஹரிசோடதா இல்லையா? அப்ப அந்த முதல் வகிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலிருந்து நேரா இங்க வர்றாங்க, ஹதீஜா நாயகியுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ஹதீஜா நாயகி மட்டும்தான் மனைவி, அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அன்னை ஹதீஜா இடத்துல நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. வல்லாஹி நான் வந்து அல்லாஹ் மேல சத்தியமா பயப்படுறேன், நான் மூத்தா போயிருவனும், ஏதாவது துக்கம் எனக்கு வந்து விட்டதோ, ஆபத்து வந்து விட்டதோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னால் அந்த முதல் வகிக்கு பிறகு என்ன செய்யறாங்க? பயந்தாங்க என்று இருக்கா இல்லையா? அப்ப அவங்க பயப்படும் போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. இந்த பசங்களை உட்காருங்களா. வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொல்லிட்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை பற்றி இந்த அஞ்சு பண்புகளையும் சொன்னார்கள். எந்த அஞ்சு பண்புகள்? இப்னு துகுனா அபூபக்கரை பற்றி ஐந்து பண்புகள் சொன்னாரா இல்லையா? இந்த ஐந்து பண்புகளை பற்றி யாரு ஃபர்ஸ்ட் யாருக்கு சொன்னது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்ன அதே அஞ்சு பண்புகளை இப்னு துகுனா அபூபக்கருக்கு சொன்னாரு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நல்லவங்களா வாழ்ந்தாங்களோ, எப்படிப்பட்ட நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி அபூபக்கர் வாழ்ந்தாங்க, அதே மாதிரி சஹாபாக்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அழகான ஆதாரம். அப்ப என் அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தில் நாம் தொழுவதை போன்று நோன்பு வைப்பதை போன்று இன்னும் சொல்வதென்றால், நாளை வறுமையில அந்த மீசானில துலுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜை விட மிக பலமான இபாதத்தாக எந்த இபாதத்து இருக்கு? நம்முடைய நற்குணங்கள் இருக்கும் என்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு. இதுல எது எது நற்குணங்கள்ங்கிறது சில செய்திகளை வந்து அடையாளம் காட்டிடுறேன். முதல் நற்பண்புகள் என்ன என்று சொன்னால், முதல் நற்பண்பு கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது. முதல் பண்பு என்ன? கோபப்படாமல் பொறுமையாக இருப்பது. குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், திருமறை குர்ஆன்ல மூன்றாவது அத்தியாயத்தில் 134வது வசனத்தில் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, சொர்க்கவாசிகள் வல் காலிமீன வகையில் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், பொறுமையாக இருப்பார்கள். அருமைய சகோதர்களே, முதல் நற்பண்பு என்ன நமக்கு வேணும்னு சொன்ன, நம்ம கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கனே. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எடுத்த உடனே கோபம் வந்துருது, இருக்கதா இல்லையா? நம்ம எல்லாம் வந்து குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்லுவாரு, நமக்கு எதிராக பேசுவாரு, எதிரான கருத்துக்களை வந்து முன்வைப்பாரு. முன்வைத்த காரணத்தால அதை கவனமாக கேட்காமல் தகுந்த விளக்கங்களை அவருக்கு சொல்லாமல் என்ன செஞ்சிருவோம்? உடனே கோபப்பட்டு விடுவோம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, வல் காலிமீனல் கைல், நீங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள், கோபத்தை மென்று முழுங்குங்கள், நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறாரே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, நீங்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையாக இருப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கோபம் என்பது வந்து யாருடைய வெளிப்பாடு? ஷைத்தானுடைய வெளிப்பாடு. இஸ்லாம் சொல்லுது ஒவ்வொரு நேரத்திலேயே சின்னஞ்சிறிய துஆக்களை கற்றுக் கொடுத்து இந்த துஆக்களை ஓதுங்கள் சொல்லுது. உதாரணமா பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும்போது என்ன துஆ ஓதுனே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபளிக். அதே போன்று உள்ளே வரும்போது என்ன ஓதுனே, அல்லாஹும்ம அஃப்தஹலி அபுவாப ரஹமத்திக். வீட்டுக்குள்ள போறோம் என்ன ஓதுனே, உங்களுடைய வீட்டுக்கும் உங்க ரூமுக்குள்ளேயே போறிய, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹரஜ், பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலா ரப்பினா தவக்கல்னா. இது கூட தெரியாதா, டே மறந்து போச்சு. டெய்லி வீட்டுக்குள்ள போய் டெய்லி போறவா இல்லையா, டெய்லி வீட்டுக்குள்ள போறோம், டெய்லி ரூமுக்குள்ள போறோம். அப்ப போகக்கூடியதுல நீங்க என்ன போதுங்க, ஒரு ஹதீஸ் வருது, நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போகும் போது நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள போக மாட்டீங்க, உங்களோடு சேர்ந்து ஷைத்தான் உள்ள போவான். அவ உள்ள வர்ற பாருங்க, ஷைத்தான் வரக்கூடாது, நம்ம மட்டும் போகணும் சொன்ன என்ன செய்யணும், இந்த ஓத வேண்டிய துவாவை நீங்கள் ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹரஜ், பிஸ்மில்லாஹி வலஜனா வ பிஸ்மில்லாஹி ஹரஜனா வ அலா ரப்பினா தவக்கல்னா என்பதை நீங்கள் ஓதிவிட்டால் ஷைத்தான் செய்ய மாட்டானா, உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டான். அவன் சொல்லுவானா, லா மபீத லக்கும் வல ஆஷா, இந்த வீட்டில் நம்மால் தங்க முடியாது, இந்த வீட்டில் நம்மால் உண்ண முடியாது, இவர் ஒரு துஆவை சொல்லி நம்மை விரட்டி விட்டார் என்று சொல்லி ஷைத்தான்கள் புலம்பிக் கொண்டு போயிருவாங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு துஆ இருக்குது, அதே மாதிரி வெளியே வர்றோம் பாருங்க, அப்போ ஒரு சின்ன துஆ ஓதணும், என்ன துஆ இருக்கு, பிஸ்மில்லாஹி தவக்கல், பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி தவக்கல் துஆலல்லாஹ், லா ஹவ்ல வல குவ்வத்த இல்லா பில்லாஹ், சரியான துஆ. இதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருது, உங்களுக்கு கோபம் வந்து விட்டால் நீங்கள் ஒரு துஆவை ஓதுங்கள், என்ன துஆவை ஓதுங்கள், அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்பதை நீங்கள் ஓதுங்கள். ஏன் ஓதுறே, கோபம் என்பது ஷைத்தானிய பிரதிபலிப்பு, ஷைத்தான் ஏறி மண்டையில உட்கார்ந்துட்டான், அப்ப ஷைத்தான் ஏறி நம்ம இறங்கி ஓடணும் சொன்னா என்ன செய்யுங்க, நீ அவது ஓதுங்கிற ஹதீஸ் வருது. அப்ப கோபம் என்பது இஸ்லாத்தில் கூடாது என்பதற்கு இது சான்றா சான்று இல்லையா. அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸ் வரு, அதாவது கோபம் வந்து விட்டால் நீங்க போய் உது செய்யுங்க, ஏ உது செய்யணும், ஷைத்தானை அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கிறான், அப்ப நெருப்பால் படைக்கப்பட்ட அந்த ஷைத்தானிய தீயை உது செய்யும் போது அந்த தண்ணி என்ன செய்யுது, அந்த ஷைத்தானிய தீயை அணைத்து விடும். எனவே கோபம் வந்து விட்டால் நீங்க போய் உது செய்யுங்க என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, கோபப்படுறது நல்ல பண்பு இல்ல, கோபப்படாம பொறுமையா இருப்பது நல்ல பண்புங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்து, பல தடவை பல தடவை சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட ஓதிய வசனங்கள் எந்த ஆயத்துன்னு சொன்ன, யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், ஈமான் கொண்டவர்களே. இதெல்லாம் தெரியாம சொல்லவே தெரியும் உங்களுக்கு, அமல்ல இல்ல. என்னுடைய குறைய என்னன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், வசனங்கள் தெரியும், அமலில் இல்லை என்ற காரணத்தால பல செய்திகளை ஞாபகம் போட்டேன். யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, இஸ்தயீனு இடத்திலே உதவி தேடுங்கள், யார்கிட்ட, அல்லாஹ்ட, ஏனத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள், எதை கொண்டு, பிஸ்ஸபரி வஸ்ஸலா, உங்களுடைய பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் ஏனத்திலே உதவி தேடுங்கள். தொழுகைக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பொறுமை, அப்ப முதல்ல பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க, அப்புறம் தொழுகை கூட நீங்க உதவி தேடுங்க. இப்படி தேடுவது மாத்திரம் அல்ல, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், யாரு பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களோடு அல்லாவே இருக்கிறான்னு சொல்லி காட்டுறானே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, முதல் பண்பு என்பது நீங்கள் பொறுமையாக இருப்பது. இது விஷயமா ஒரு ஹதீஸ் ஞாபகம் போட்டுறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால், மக்காவுடைய வெற்றி என்பது வந்து பெரிய வெற்றி, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஹுனைன் என்ற ஒரு போருக்கு சென்றார்கள். ஹுனைன் போர்ல வந்து ஆரம்பத்தில் தோல்வி, பிறகு மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றி. அந்த ஹுனைன் போர்ல மிகப்பெரிய வெற்றியோடு ஏராளமான ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான குதிரைகள், எக்கச்சக்கமான பொருள்களை கனிமத்தாக அள்ளிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி வருவார்கள். அப்படி வரும்போது இடையில வந்து ஒரு இடத்துல தங்குவாங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும் போது ஒரு காட்டருவி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வருவாரு. ரசூல்லாட்ட வந்து என்ன செய்வார்னு சொன்னா, ரசூல் சாஸ்தா வந்து மேல ஒரு துணி போட்டிருப்பாங்களே, அந்த துணியை அப்படி இறுக்கி பிடிப்பாரு. ஒரு காட்டறிவு ரசூல்லாவுடைய அந்த மேல் துணி என்ன செய்வார், இறுக்கி பிடிப்பாரு. இறுக்கி பிடிச்சி ரசூல்லா அப்படி ஒரு தள்ளு தள்ளுவாரு. தள்ளுனா பின்னால என்ன இருக்கு, ஒரு முள்ளு மரம் இருக்கு. அந்த மரத்துல போய் ரசூல்லா சரிஞ்சிருவாங்க. சரிஞ்ச உடனே இவர் சொல்லுவாரு, யா முஹம்மத், கொஞ்சம் ஒட்டகத்தை எனக்கு கொஞ்சம் தாங்க. அவர் வந்து உதவி கேட்க வர்றாரு. உதவி கேட்கக்கூடிய அந்த பண்பாடு கூட தெரியாத, இன்னைக்கே பாக்குறவன், இன்னைக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா அன்னைக்கு என்ன மாதிரி இருந்திருப்பாங்க. இப்ப உதவி கேட்கக்கூடிய இந்த பண்பாடு கூட தெரியாம இதே மாதிரி அவர் செஞ்சிடறாரு. இப்படி செஞ்சிட்டா இந்த நிகழ்வு அப்படியே கற்பனைக்குள்ள உங்களுக்கு நீங்க கொண்டு வாங்க. நீங்க மன்னர்லாம் இல்ல, சாதாரண ஒரு மனிதன். உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து ஊருக்கு போயிடுறீங்க, உங்களை விட ரொம்ப ஏழையான ஒரு ஆள், ரொம்ப சாதுவான ஒரு ஆளு, அவர் வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்களை தள்ளி எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன, நீ உதவி செய்வீங்களா, செய்ய மனசு வருமா? ஆனால் நபிகள் நாயகம் என்ன செய்வாங்கன்னு சொன்ன, அவர் அப்படி தள்ளினவனையே ஹதீஸ் வருது, ஃபலஹிக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அனுபவித்து சிரித்தார்கள். சிரிக்கக்கூடிய நிகழ்வா இது? அவங்க எப்படி சிரிக்கிறாங்க? இவருக்கு இது கூட தெரியலையே என்று புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏற்றுக்கொண்டு சிரித்தார்கள். சிரித்தது மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இவர் கேட்கக்கூடிய ஒட்டகங்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள், இவர் கேட்கக்கூடிய குதிரைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு சொல்ல, அவருக்கு சஹாபாக்கள் அவர் கேட்கக்கூடிய குதிரைகளை ஒட்டகங்களை கொடுத்து அனுப்புனாங்க என்ற செய்தியை இமாம் புகாரி உள்பட பல்வேறு இமாம்கள் தன்னுடைய கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமைக்கு சான்றா சான்று இல்லையா? அப்ப முதல் பண்பு என்பது நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருப்பது. இரண்டாவது பண்பு என்னன்னு சொன்ன, மக்களை மன்னித்து விடுவது. என்றால் நல்ல பண்பு என்ன, நல்ல குணம், மக்களை மன்னித்து விடுவது. மன்னித்து விடுறதை பத்தி ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஞாபகம் போட்ட, பெரிய ஒரு சஹாபி ஹலீஃபாவாக வாழ்ந்த சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஹலீஃபாவா இருக்கும் போது நான் ஏற்கனவே பல பயான்கள் சொன்ன மாதிரி பாதி உலகத்தை அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒய்னா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவர்கிட்ட ஹலீஃபாட்ட வருவாங்க. ஹலீஃபாட்ட வந்து சில செய்திகளை பேசுவாரு. எப்படி பேசுவாரு? இவரும் முஸ்லீம், அவங்களும் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் முஸ்லீமை பார்க்க வர்றாரு. பார்க்க வந்து பேசுறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், சலாம் சொல்றதா இல்லையா? இவர் வந்து ஒய்னா உமருக்கு வந்து சலாம் சொல்ல மாட்டார். சலாம் சொல்லாமையே உள்ள வருவாரு. அத ஹலீஃபா பாப்பாங்க, என்னடா ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பார்க்க வர்றாரு, சலாம் சொல்லாமே இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பேச ஆரம்பிப்பாரு. பேச ஆரம்பிக்கும் போது எப்படி பேசுவாங்கன்னு சொன்ன, அந்த காலத்துல பொதுமக்கள் ஹலீஃபாக்களை எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிட்டாங்க, அமீருல் முஃமினீன் இல்லையா? நான் கேக்குறேன், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் அமீருல் முஃமினீன் யார், யாரு, யாருங்க? பொதுவான கேள்வி. இஸ்லாமிய வரலாறுல முதல் அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்பட்ட ஹலீஃபா யார்? நான் இதுக்கு பதில் இன்ஷால்லா பயனுக்கு பிறகு சொல்றேன், சரியா? அப்ப வந்தவர் என்ன செய்வார்னு சொன்ன, ஹலீஃபா வந்து உமரை வந்து அமீருல் முஃமினீன் சொல்லாம எப்படி கூப்பிடுவாரு, எபுனல் ஹத்தாம், ஹத்தாபின் மகனே, ஓங்கி தலையில தட்ட மாதிரி ஹத்தாபின் மகனே என்று அழைத்தார். சும்மாவே உமர் வந்து சாதாரண பார்ட்டி கிடையாது, கோவக்காரவங்க. ஏன்னா வந்தவன் சலாம் சொல்ல எபுனல் ஹத்தாப்னு கூப்பிடுறான், என்னமோ ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதுக்கு மேல அவர் பேசுவாரு. பேசுனா சொல்லுவாரு, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துல நீதமே இல்ல, ஏராளமான பாரபட்சங்கள், பாரபட்சங்கள் தாண்டவமாடுகிறது என்று ஒரு முட்டையாக குற்றச்சாட்டுகளை சுமத்துவார். ஹலீஃபா கேட்பாங்க, நான் என்னப்பா நீதம் நடக்கல, நான் யார்கிட்ட பாரபட்சமா நடந்தேன், அதுக்கு ஆதாரத்தை காட்டுப்பா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நான் ஆதாரம்லாம் தரமாட்டேன், ஆனாலும் நீங்க சரியில்லை, உங்கள்கிட்ட நீத நேர்மை இல்ல, உங்கள்கிட்ட பாரபட்சம் இருக்குது என்று அவர் சொன்னார். இதோ புகார் நடக்கூடிய ஹதீஸ். இப்படி சொன்ன உடனே ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அடிக்க கையை ஓங்கினார்கள். ஹலீஃபா அடிச்சா யாரும் கேட்க முடியாது, ஹலீஃபாவுடைய ஒரு அடியில் அவன் சுருண்டுருவான், அந்த மாதிரி ஆக்கு நிலைமை. அப்ப அடிக்க கைய தூக்குறவனையே பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி சொல்வார், யா அமீர் அல் முஃமினீன், நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் என்ற சூராவில் 199வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹான் ஹுதில் அஃவுவ வாமுரு பில் உருஃபி வாரில் அனில் ஜாஹிலீன். ஹுதில் அஃவுவ, நீங்கள் மக்களை மன்னித்து விட்டு விடுங்கள். வாமுரு பில் உருஃப், மக்களுக்கு நீங்கள் நல்லதை ஏவுங்கள். வாரில் அனில் ஜாஹிலீன், ஜாஹில்களை மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லையா? அவ மக்களை மன்னிக்க வேண்டும், மக்களுக்கு நல்லதை ஏவ வேண்டும். அதாவது ஜாகிலிருந்து புறக்கணிக்க அல்லாஹ் சொல்றானே, ஜாகில நீங்க புறக்கணிக்காம அடிக்க கையாங்கிறது பெரிய ஒரு பாவம் இல்லையா? இத வந்து அல்லாஹ் எப்படி ஏத்துக்கிடுவான் என்று பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி என்ன செய்வாரே, இந்த ஆயத்தை ஓதுவார். இந்த ஆயத்தை ஓதினவனை ஹலீஃபா உமர் அலி அல்லாஹு அன்ஹு ஓங்கிய கையை கீழே போட்டாங்க, அடிக்க கையை தூக்குனாங்க. ஆயத்தை கேட்ட என்ன செஞ்சாங்க, கையை கீழே போட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாம அந்த மனுஷனுக்கு நல்ல செய்திகளை சொல்லி இதே மாதிரி பேசக்கூடாது, ஆதாரங்களை முன்வைக்கணும், சலா சொல்லி பேசணும் என்று உபதேசங்களை சொல்லி அவரை வந்து ஹலீஃபா அனுப்பி விட்டாங்க என்ற செய்தியை இமாம் புகாரியே பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களை, நம்ம வந்து மக்களை வந்து மன்னிச்சு விட்டுறனே, மக்களை பழிவாங்க கூடாதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சான்றா சான்று இல்லையா? அப்ப இரண்டாவது பண்பு என்பது மக்களை மன்னித்து விடுவது. மூணாவது பண்பு எது என்று சொன்னால் மென்மையாக நடந்து கொள்வது, யாரிடத்திலும் கடுமை காட்டாமல் கடுகடுப்பாக இருக்காமல் எப்படி இருப்பது, மென்மையாக நீங்கள் இருப்பது. மென்மை என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பண்பு, மிகப்பெரிய ஒரு நல்ல குணம். அப்ப மென்மை சஹாபாக்களை பொறுத்தவரை, நபிகள் நாயகத்தை பொறுத்தவரை மென்மையா வாழ்ந்தாங்க. மென்மையை பத்தி எப்படி ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்ன நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃபக, நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன். இன்னல்லாஹ ரஃபீகுன், அல்லாஹ் யாரே மென்மையானவன். அவன் மென்மையானவன் மாத்திரம் அல்ல, யுஹிப்புர் ரிஃபக, அவன் மென்மையை விரும்பவும் கூடியவன். அந்த ரப்பே, அகிலங்களை படைத்த ரப்புல் ஆலமீனே மென்மையானவன், அவன் மென்மையை விரும்புறான்னு சொன்ன நம்ம வந்து கடுமையா இருக்கலாமா? அப்ப மென்மை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு அருக்குன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத ரசூல்லா மென்மையை பத்தி எப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்ன, ஒரு யூதர் ரசூல்லாட்ட வருவாரு, வந்து சலாம் சொல்லுவாரு. பெண்கள் தரப்புல வந்து கொஞ்சம் அமைதியா பயான கேளுங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, ஒருத்தர் வந்து ஒரு யூதன் வந்து ரசூல்லாட்ட வருவாரு, ரசூல்லாட்ட வந்து சலாம் சொல்லுவாரு. எப்படி சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னாமல் எப்படி சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் மீது சாவு உண்டாகட்டும், மௌத்து உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று சபிப்பது. இப்படி சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டு அப்படி குதிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக் உடனே அவங்களும் வந்து புரியுவாங்க. அவங்க ரொம்ப கூலா பதில் சொல்லுவாங்க, வலைக், உனக்கு அதே மாதிரி, எனக்கு சாமுடா உனக்கு சாம் அப்படின்றாங்க. கூலா பதில் சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துருவாங்க. என்ன செய்யறாங்க, அள்ளி கொட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய லானத் உனக்கு உண்டாகட்டு, அல்லாஹ்வுடைய கோபம் உனக்கு உண்டாகட்டு, அல்லாஹ்வுடைய அழிவு உனக்கு உண்டாகட்டு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரை வந்து கடுமையா சபிப்பாங்க. அப்படி சபிக்கும் போது நபிகள் நாயகம் ஆயிஷா சொல்லுவாங்க, ஏ ஆயிஷா என்ன நீ இந்த மாதிரி சபிக்கிறாயே, மென்மையாக நீ நடந்து கொள், நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன். இப்படி எல்லாம் பேசுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகம் தடுக்கிறாங்க. தடுத்தா ஆயிஷா நாயகம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், அவ என்ன சொன்னான் நீ கேட்டீங்களா அப்படிவாங்க. அதுக்கு ரசூலல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னேன் நீ கேட்டியா, அவ வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னா நான் என்ன சொன்னேன், வாலைக்கும்ட்ட. இதானப்ப அந்த கேள்விக்கு பதிலே தவிர இது மாதிரி திட்டம் உள்ள இஸ்லாத்துல அனுமதி இல்ல. மீனி மென்மையா நடந்துக்கன்னு சொன்னாங்களே, அப்ப ஒரு யூதன்ட்டையே போய் மென்மையா, யூதன்ட்ட அவன வம்புக்கு வர்றான், வம்புக்கு வரக்கூடிய யூதன்ட்ட மென்மையா நடக்க சொன்னாங்கன்னு சொன்ன ஒரு முஸ்லிம்ட்ட மென்மையா நடக்கணுமா கூடாதா? கட்டாயம் இருந்து ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த மென்மையை பத்தி எப்படி ஹதீஸ் சொன்ன, ஃபிரௌனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குர்ஆன் வரக்கூடிய செய்தி, ஃபிரௌன் நல்லவனா கெட்டவனா? ரொம்ப கெட்டவன் இல்லையா? தன்னை கடவுள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டவன், கடவுள் மாத்திரமல்ல ஆனா ரப்புக்கும் லாயிலா, நான் தான் மிக உயர்ந்த கடவுளாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னவன் முஸ்லிம்களை எக்கச்சக்கமான முஸ்லிம்களை கொண்டு குவித்தவன். அந்த ஃபிரௌன் விஷயமாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறா. ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் உபதேசம் பண்றான். முதல் நபி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அந்த ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இதுஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யதஜக்கரு அவ் யக்ஷா. இன் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் பல பேர் வந்து தாவாவோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள். நம்ம தாவா சென்று வச்சுக்கிறோம், நம்ம மார்க்கத்தை படிக்கிறோம், பிற மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றோம், எத்தி வைக்கிறோம். அப்ப தாவாவோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் இந்த வசனத்தை கவனமா கேட்கணும். கேட்கறது மட்டும் இல்லாம இந்த வசன பிரகாரம் அமல் செய்யணும். என்ன வசன? மூசா நபிக்கு ஹாரூன் நபிக்கு அல்லாஹ் சொல்றா, இது ஹபா இலா ஃபிரௌன், நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். ஏன் செல்ல வேண்டும்? இன்னஹு தகா, அவன் பாவம் செய்கின்ற விஷயத்தில், அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்கின்ற விஷயத்தில் வரம்பு மீறி விட்டான். வரம்பு மீறிய அநியாயக்காரன்ட்ட போய் நீங்க சொல்லுங்க, ஃபகூலாலஹு கௌலன் லையினன், அவனிடத்திலே நீங்கள் மென்மையாக பேசுங்கள், அவனிடத்திலே நீங்கள் கனிவாக கண்ணியமாக அன்பாக பேசுங்கள். அப்படி மென்மையாக பேசினால் ஃபகூலா லஹு கௌலன் லையினன், நீங்கள் மென்மையாக ஃபிரௌனிடத்திலே பேசினால் லஅல்லஹு யதஜக்கரு அவ் யக்ஷா, ஒருவேளை உங்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள கூடும் அல்லது அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூட என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. ஃபிரௌன் போன்ற மிகப்பெரிய ஒரு கொடியவன், மிகப்பெரிய ஒரு அரக்கன், அவன்கிட்ட போய் அல்லாஹ் சொல்ல சொல்றா. எப்படி சொல்ல சொல்றா? நீங்க கடுமையா போய் பேசுங்க, அவனுக்கு நிகரா ஏட்டிக்கு போட்டியா போய் பேசுங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லையே. அல்லாஹ் எப்படி சொல்றா? கௌலல் லையினன், மென்மையாக நீங்கள் பேசுங்கள், மிருதுவாக நீங்கள் பேசுங்கள், அன்பாக நீங்கள் பேசுங்கள். அப்படி மென்மையாக பேசுவது, கண்ணியமாக அன்பாக பேசுவது உங்களுடைய உபதேசத்தை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மென்மை காரணமாக அமைய என்று அல்லாஹ் சொல்லி காட்டானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, கடுமை இல்லாமல் மென்மையாக இருப்பது மூன்றாவது நல்ல பண்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலாவது பண்பு என்னன்னு சொன்ன, முக்கியமான ஒரு பண்பு, அதாவது வதந்திகளை பரப்பக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், எங்கிருந்தாவது ஒரு செய்தியை காதல கேட்போம், அது கன்ஃபார்மா நம்ம கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், உடனே அப்படியே அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லிடுவோம், சொல்றோமா இல்லையா? ஒரு காலத்துல வதந்தி வந்து நேரடியா சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு வதந்திகளுக்கு நேரடியா சொல்ல தேவையில்லை. எவனாச்சும் ஒருத்தர் டெலிபோன் என்ன செய்வான், ஹலோ இப்படியாம, மெட்ராஸ்ல அப்படியாம, திருச்சியில இப்படியாம அப்படின்றான். உடனே டெலிபோன் வழியா செய்தி வரேன், அல்லது எஸ்எம்எஸ் தட்டி விட்டு போயிருவாங்க. இல்ல எஸ்எம்எஸ் அனுப்புனா காசு போகுங்கிறனால இந்த ஊர்ல போகுது இல்லையா தெரியல, சவுதியில காசு போகும். அப்ப எஸ்எம்எஸ்ல காசு போகும்னு சொன்ன, நெட்ல இமெயில் செஞ்சுக்கலாம், இமெயில் வந்து ஓசி, அதாவது கம்பெனி காசு கட்ட போகுது, எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செஞ்சிடறோம், எங்க இருந்தோ ஒரு செய்தி வருது, அந்த செய்தி உண்மையா பொய்யா, அந்த செய்தியை வந்து தீர விசாரிக்கணுமே என்றெல்லாம், அதை பத்தி நீங்கள் தீர விசாரிக்காமல், அதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தாமல் என்ன செய்வோம், அது அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லிடுறோமா இல்லையா, எத்தி வச்சிடறோமா இல்லையா? இந்த வதந்திகளை பரப்புவது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய கெட்ட பழக்கம். நல்ல பண்பு என்பது ஒருவர் ஒரு செய்தியை சொன்னால் நாம் என்ன செய்யணும், அது உண்மையா பொய்யா, அதை பத்தி நீங்க விசாரிக்கணும், அதை ஊர்ஜிதப்படுத்தணும். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜுராத்ங்கிற சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பினபயின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, யாராவது ஒரு ஃபாஸிக் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால், ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, அதை பற்றி நீங்கள் தெளிவாக விசாரித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துங்கள். அந்த செய்தியை நம்புவதற்கு முன்னால், அந்த செய்தியை பிற மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால், செய்தியை நம்பி அவர் மீது உள்ள கருத்துக்களை மாற்றிக்கொள்வதற்கு முன்னால், அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள், அந்த செய்தி உண்மைதானா என்று நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி ஊர்ஜிதப்படுத்தாமல் நம்பினால், ஊர்ஜிதப்படுத்தாமல் வெளியே போய் சொன்னால், அவர் மீது உங்களுடைய நல்ல குணங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால், நீங்கள் செய்த செயலின் காரணத்தால் நாளை மறுமையிலே இம்மையிலேயே நீங்கள் கை சேதப்படுவீங்க, நீங்க வெக்கப்படுவீங்க, கேவலப்படுவீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ற பாருங்க, நம்ம தெளிவா சொல்றோம். அதாவது கண்ணில் கண்டதும் பொய், காதில் கேட்டது என்ன பொய். அப்ப எது உண்மை, எது வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கோ அதான் உண்மை. அப்ப ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, பக்காவா கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் இல்லாத செய்திகளை நீங்க நம்பாம அதே சமயத்தில் வெளியே போய் சொல்லவும் வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத சஹாபாக்களை பத்தி ரசூலா சொல்லுவாங்க, சஹாபாக்கள் எல்லாம் நல்லவர்கள், உண்மையானவர்கள். எப்படிப்பட்டவங்க, ஒரு செய்தியை காதிலே கேட்டால் அதை வெளியே சொல்வதற்கு முன்னால ஊர்ஜிதப்படுத்துவாங்க. ஏற்படுத்துறாங்க, ஒரு ஹதீஸ சஹாபாக்கள் பேசிக்கிறாங்களா, கஃபா பில் மரி கதிபன், ஒருவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்று. எது போதுமான சான்று, கஃபா பில் மரி கதிபன் ஐ யுஹத்திஸ பி குல்லி மா ஸமிஅ, அவன் எதையெல்லாம் காதிலே கேட்கிறானோ காதில கேட்டதையெல்லாம் போய் வெளியே சொல்றதுக்கு அவன் இருங்கிறதுக்கு அடையாளம், அவன் பொய்யங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம், அதான் அடையாளம் என்று ஹதீஸ் வருது. அப்ப காதில கேட்டதையெல்லாம் போய் சொல்லிட்டமாக்கு நம்ம பொய்யங்கிறதுக்கு பெரிய சான்று தேவையில்லை. கேட்டதை இங்க கேட்டதை இங்க விட்டோம் பாருங்க, இதுதான் அதுக்கு சான்று. அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்தோ ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியை பத்தி பக்கா விசாரிப்பாங்க, விசாரிக்காம நம்ப மாட்டாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படிலாம் விசாரிச்சாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு, ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு பனு முஸ்லிக்ங்கிற ஒரு போருக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து போவாங்க. அந்த போர்ல திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது சில முனாஃபிக்குகளும் அதிலே கலந்து கொண்டார்கள். அந்த முனாஃபிக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு நிகழ்வு ஒரு பிரச்சனையினால அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க, முஸ்லீம் அதாவது ரசூலுல்லா வந்து நல்லவங்க இல்ல, முஹாஜிர்கள் வந்து நல்லவங்க இல்ல. சொல்றது யாரு, அப்துல்லா பின் உபை பின் சலூன்ங்கற சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கின் தலைவர் தான் இந்த செய்திகளை சொல்லுவான். இந்த செய்திகள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அவன் ஏன் அப்படி பேசுறான்னு சொன்ன, அந்த போருக்கு பிறகு ஒரு மைதானத்தில் சஹாபாக்கள் தங்கிக்கிட்டு இருப்பாங்க, ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில சண்டை வந்துரு, ஒரு சஹாபி அன்சாரிய சஹாபி, இன்னொரு சஹாபி முஹாஜிர் சஹாபி, ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்து முஹாஜிர் சஹாபி அன்சாரி சஹாபி அடிச்சிருவார். நடந்த சம்பவம் சரியா, வாக்குவாதம், வாக்குவாதத்தில் முஹாஜிர் சஹாபி, முஹாஜிர் சொன்னா மதினத்து சஹாபி அதானே, முஹாஜிர் என்றால் மக்கத்து சஹாபி, அன்சாரி என்றால் மதினத்து சஹாபி. அப்ப ஒரு முஹாஜிர் ஒரு மக்கத்து சஹாபி ஒரு மதினத்து சஹாபி அடிச்சிடறாரு. அடிச்ச உடனே அடி வாங்கின அந்த மக்கத்து சஹாபி மதினத்து சஹாபி என்ன செய்வார், அன்சாரிகளே வாருங்கள், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அவரை நீங்கள் அடிகள் என்ன செய்வாரு, அடி வாங்குற அந்த அன்சாரிய சஹாபி எல்லா சஹாபாக்களும் கூப்பிடுவாரு. இதை கேட்டவரை எல்லா சஹாபாக்களே முஹாஜிர் அடிக்க வந்துருவாங்க. இவர் மிரண்டு போயிருவாரு, மிரண்டு போய் அவரும் சொல்லுவாரு, யா முஹாஜிர், முஹாஜிரே வாருங்க அப்படின்றவாரு. அப்ப இவரு கூப்பிடுவோட முஹாஜிர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சண்டை, தனிப்பட்ட சண்டைக்கு இந்த மாதிரியான ஒரு சாயம் பூசி ரெண்டு குரூப் ரெண்டு சஹாபாக்கள் மோதக்கூடிய ஒரு அவல நிலை வந்து அங்கே ஏற்பட்டவனையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வருவாங்க. ரெண்டு சஹாபாக்களையே கடுமையா கண்டிப்பாங்க, கடுமையா கண்டிச்சு சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்க ஒரு காலத்தில் இருந்தீங்க, இருந்தது மாத்திரமல்ல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு நரகத்துடைய விளிம்புல நின்றுகிட்டு இருந்தீங்க, என் மூலமாக இஸ்லாத்தின் மூலமாக நரகத்தை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான், பாதுகாத்து விட்ட பிறகு மறுபடியும் ஐயாமுல் ஜாஹிலாவை நோக்கி போவதா, இது வந்து மடத்தரமான ஒன்றாயிட்டே என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அதட்டி கண்டிச்சு பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனவனையே திருப்பி என்ன செய்வாங்க, இந்த முனாஃபிக் அப்துல்லா என்ன செய்வான், திருப்பி அப்துல்லா வந்து மதினாவுடைய ஆளு, திருப்பி அன்சாரிய சஹாபாக்களை மட்டும் கூப்பிடுவான், கூப்பிட்டு சொல்லுவான், முகமது வந்து மக்கா வாசி, மக்காவுல உள்ள ஒருத்தர் நம்ம ஊருக்காரர் அடிச்சுட்டாரு, ஒழுங்கார நியாயம் கொடுக்கல, எனவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்ன, மதீனாவுக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கண்ணியமான நாம் கேவலமான மக்களை மதீனாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அவன் சொன்னான். கண்ணியமானவங்கண்டா யாரா, மதீனாவாசிகள். கேவலமானவங்க அவன் பார்வை யாரு, ரசூல்லா உள்பட மக்காவாசிகள், நவுது பில்லா, ரசூல்லா உள்பட மக்காவாசிகள் வந்து அவன் பாருங்கள் கேவலன் இப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே இத ஒரு சஹாபி கேட்டு, ஜைத் இப்னு அர்கம்ங்கிற சஹாபி, அந்த சஹாபி இதை கேட்டு கொதிச்சு போயிருவாரே, நம்மள கண்ணியமானவங்க ரைட்டு அனுசாரி கண்ணிய முஹாஜிர் என்ன கேவலமா, ரசூல்லா என்ன கேவலமா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானே என்று கொதித்து போன ஜைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூல்லாட்ட ஓடி போவாங்க. சின்ன வயசு பையனா, அப்ப பெரிய வயசுலாம் கிடையாது, சின்ன வயசு. ரசூல்லாட்ட ஓடி போய், யா ரசூலல்லா, இந்த மாதிரி அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டான், நம்ம எல்லாம் கேவலமா, வந்த பிறகு வந்து மதினா விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா என்ற ஒரு செய்தியை ஜைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த ஒரு நிகழ்வை, நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு முனாஃபிகை பற்றிய ஒரு செய்தியை இந்த சஹாபி சொன்னார்கள். சொன்னவனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள என்ன செய்வோம், அவன் சொல்லியிருப்பான், இதுவும் சொல்லிருப்பான், இதுக்கு மேலே சொல்லியிருப்பான், சொல்லுவோமா இல்லையா, நம்புவோமா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அப்படியே நம்பாம அந்த சஹாபிட்ட கேள்வி கேட்பாங்க, ஜைதே உனக்கும் அப்துல்லாவுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கிறதா, ஏதாவது பகை இருக்கிறதா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட கேட்பாங்க. அவர், யா ரசூலல்லாஹ், எனக்கு அவனுக்கு எந்த பகையும் இல்லை, எந்த முன்விரோதமும் இல்லை, அவன் சொல்லியது உண்மையாக இருக்கிறது என்று அவர் சொன்னவுடனே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குவான். எகூலூன லயர் ரஜானா இலல் மதீனத்தி லயுஹ்ருஜன் அல்அஸ்ஸு மினஹல் அதல். எகூலூன, அவர்கள் சொன்னார்கள், லயர் ரஜானா இலல் மதீனா, நாங்கள் எல்லாம் மதீனாவுக்கு திரும்பி விட்ட பிறகு, எகூலூன லயர் ரஜானா இலல் மதீனத்தி லயுஹ்ருஜன் அல்அஸ்ஸு மினஹல் அதல், எங்கள்ல கண்ணியமானவங்க, எங்கள்ல கேவலமானவங்களை மதீனா விட்டு வெளியேற்றுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த ஆயத்தை வந்து அல்லாஹ் இறக்குவான். இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறவனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு பிறகு அந்த ஜைதுடைய காதை பிடிச்சு சொல்லுவாங்க, ஜைதுடைய காது உண்மையை கேட்டது, அவர் சொன்னது உண்மையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜைதை பாராட்டி சொன்னாங்க என்ற ஹதீஸ் வருது. அப்ப இந்த அருமை சகோதரரே, ஒரு சஹாபி ஒரு முனாஃபிக்கை பத்தி சொல்லும் போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடனே கேட்கல, உடனே நம்பல, என்ன கேள்வி கேட்டாங்க, உனக்கு அவனுக்கு பகை இருக்குதா, உனக்கு அவனுக்கு விரோதம் இருக்குதா என்று கேட்டாங்களா இல்லையா? அப்ப ஒரு ஆளை பத்தி ஒரு செய்தி சொன்ன, அவன் சொல்வதற்கு வந்து உள்நோக்கம் இருக்கலாம், உள்நோக்கத்தோடு அவன் சொல்லலாம், எனவே நீங்க தீர விசாரிக்கணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதே மாதிரி ஒரு நபி ஒரு தவறு செஞ்சாங்க, எந்த நபி, தாவூது அலைஹிஸ்ஸலாம் சின்ன ஒரு தவறு செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க காலத்துல அவங்க நபியாகவும் மன்னராகவும் வாழ்றாங்க. அப்ப ஒரு வழக்கு அவங்கள்ட்ட வருது, ஒரு ஆள் அவங்கள்ட்ட வருவாரு, ஒரு ஆள் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாரு, இன்னஹாதாஹி லஹூ திஸ்உ வ திஸ்உன நாஜதன் வலிய நாஜதுன் வாஹிதத்துன் ஃபகால அக்ஃபில்லிஹா வாஸ்னி ஃபில் கிதாப். நபியே, இன்னஹாதாஹி, இவர் என்னுடைய சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் உள்ளன, எனக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது, அவர் வந்து பணக்காரரு, 99 ஆடு, நான் வந்து ஏழை, ஒரு ஆடு தான் எனக்கு இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டார்னு சொன்ன, அவருடைய விவாத திறமையின் காரணத்தால், அவருடைய பேச்சாற்றலின் காரணத்தால், அந்த விவாத திறமையை பயன்படுத்தி, பேச்சாற்றலை பயன்படுத்தி, என்னுடைய ஒரு ஆட்டை அபகரிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு பண்றாங்களா இல்லையா, கொஞ்சம் பேச்சாற்றலை வச்சு வந்து உண்மையை பொய்யாக மாற்றுவது, விவாதங்களை வைத்து பொய்யாக பொய்களை உண்மையாக மாற்றுவது, இதே மாதிரி காரியத்தை அவர் செஞ்சிட்டாரு என்ற ஒரு செய்தியே ஒரு ஆள் வந்து தாவூது நபிட்ட வந்து சொல்வாரு. சொன்னால் தாவூது நபி வந்து என்ன செஞ்சிருக்கனே, என்ன செஞ்சிருக்கனே, அவரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கன், சரி உங்களுக்கு ஒரு ஆளு, அவருக்கு 99 ஆடு, அவர் எப்படி உங்க ஒரு ஆட்டை அபகரிச்சுக்கிட்டாரு என்று அவரையும் கூப்பிட்டு விசாரித்திருக்க வேண்டும். விசாரிக்காம உடனே நம்மள மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க, லக்கத லலாமாக்க, அவர் அநியாயம் செய்து விட்டார், உடனே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொன்னவனையே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குமா, தாவூதே நீங்கள் சொன்ன தீர்ப்பு தவறாக இருக்கிறது, நீங்கள் இணையத்திலே தௌபா செய்யுங்கள் என்று உடனே ஒரு ஆயத்தை இறக்குவார். உடனே தாவூது அலைஹிஸ்ஸலாம் சஜதாவில் கடந்து அல்லாஹ் தௌபா செஞ்சாங்க என்ற இந்த செய்தியை திருமறை குர்ஆன்ல சூரத்து சாதுங்கிற சூராவுல இந்த செய்தியை அல்லாஹ் பதிவு பண்றானே. அப்ப இந்த அருமை சகோதரர்களே, வதந்திகளை நம்ப கூடாது, ஊர்ஜிதப்படுத்தனே. அப்ப ஊர்ஜிதப்படுத்துவது நல்ல குணங்கிறது, அது 4வது நல்ல குணம். 5வது குணம் என்ன சொன்ன, யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாப்படுறமா இல்லையா, வெளிநாட்டுக்கு வந்துடலாம், நம்மள விட கொஞ்சம் ஜாஸ்தியா சம்பாதிச்சதெல்லாம் ஊர்ல வந்து இடங்களை வாங்கலாம், ஊர்ல சொத்து பத்துக்கள் வாங்கிடலாம். அப்படி முன்னேற்றத்தை பார்த்து என்ன செய்யறோம்? பொறாமைப்படுறோம். பொறாமைப்படுவது வந்து நல்லவனுக்கு அழகு இல்ல, அது நல்ல குணம் இல்ல. ஏன் நல்ல குணம் இல்ல? பொறாமை என்பது உங்களுடைய நன்மைகளை அழித்து விடும், படிப்படியாக உங்களுடைய நன்மைகளை கரித்து விடும். எப்படி கரிக்குமா? நெருப்பு எப்படி விறகை திங்கிறதோ அதே மாதிரி பொறாமை என்ன செய்யும்? உங்களுடைய நன்மைகளை திண்டுறோம் என்று ஹதீஸ் வருது. அப்ப என் அருமை சகோதரர்களே, பொறாமைப்படுவது வந்து கெட்ட குணம். பொறாமைப்படாமல் உங்களுடைய கல்வுகளை சுத்தமாக அழித்துக் கொள்வது நல்ல குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேச வேண்டாம். புறம் பேசுவது கெட்ட குணமா? கெட்ட குணம் இல்லையா? எவ்வளவு பெரிய கெட்ட குணம், எவ்வளவு பெரிய பாவம். நீங்கள் புறம் பேசினால் உங்களுடைய சொந்த சகோதரன் மரணித்து விட்டானே, அவருடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு சமம். என்னுடைய அண்ணன் ஒரு பேச்சுக்கு, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய அண்ணனுடைய ஜனாசா கிடக்குது. அந்த ஜனாசாவை போய் சுபஹானல்லாஹ் நவுதுபில்லா, நான் போய் அதை கடிச்சு தின்றா என்னைய மாதிரி ஒரு மிருகம் உலகத்தில் வேற யார் இருக்க முடியுமா? அப்ப ஜனாசாவை கடித்து திம்பதற்கு எது சம? ஒருவரை பற்றி புறம் பேசுவது சமமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டானே. அப்ப நாவுகளை பேணுவது என்பது நல்ல குணம். நாவுகளை நீங்கள் பேணாமல் புறம் பேசுகிறோமா இல்லையா? புறம் பேசுவது வந்து கெட்ட குணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கோல் சொல்வது, அதாவது இங்க உள்ளது அங்க போய் சொல்றது, அங்க உள்ளது இங்க போய் சொல்றது, கரெக்டா சொல்றது கூட இல்ல, கால் வச்சு மூக்கு வச்சு கையை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது, இந்த மாதிரிலாம் நம்ம பல பேர் பண்றோமே. புறம் பேசாதீங்க, கோல் சொல்லாதீங்க. தெளிவா ஒரு ஹதீஸ் வரு, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன், கோல் சொல்லி சொர்க்கத்துக்குள் போக மாட்டான். யாரு இந்த உலகத்துல கோல் சொன்னாலும் அவன் எங்க போக மாட்டான்? சொர்க்கத்துக்கு போக மாட்டான் என்று ரசூலா சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, எவரெல்லாம் குறை சொல்லி அலைந்தானோ, எவரெல்லாம் கோல் சொல்லி அலைந்தானோ அவன் நாசமாகட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கிறானே. அப்ப கோல் சொல்லுவது வந்து பெரிய ஒரு பாவம். அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் எப்படி வாழணும்னு சொன்ன, இது வந்து புனிதமான மாதம், நல்ல மாதம், நம்மை நாமே விசாரிக்க கூடிய மாதங்கள். நாளை வறுமையில நம்மளை பத்தி அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு முன்னால, அல்லாஹ் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால, நம்மள்கிட்ட ஏன் இந்த கெட்ட குணம் இருக்குது, ஏன் இந்த நல்ல குணம் இல்ல என்று நம்மை நாமே விசாரித்துக் கொண்டு நம்மை நாமே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் விசாரித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ஹதீஸ், இந்த நறுக்குணம் சம்பந்தமாக ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடிச்சிடற. என்ன ஹதீஸ் சொன்ன? இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு பண்றாங்க, நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மூணு பேர் சொர்க்கவாசி என்பதற்கு நான் வந்து பொறுப்பு ஏத்துக்கிறேன், மூணு பேர் சொர்க்க வாசிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், பொறுப்பு ஏத்துக்கிறேன் என்று சொன்னார்கள். முதல்ல யாருவான்? ஜன்னதி, அதாவது சொர்க்கத்தில், சொர்க்கத்தில் வந்து பல தரஜா இருக்குது, சொர்க்கத்தில் சாதாரண ஒரு தரஜாவில் அவனுக்கு அல்லாஹ் மாளிகையை கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். யாருக்கா? லிமன் தரக்கல், எவன் விவாதங்கள் செய்வதை விடுகிறானோ, வாக்குவாதம் செய்வதை விடுகிறானோ, தர்க்கம் செய்வதை விடுகிறானோ. எதுக்கெடுத்தாலும் வாக்குவாதம், எதுக்கெடுத்தாலும் விவாதம். அதிலே குறிப்பாக நம்மள மாதிரி தௌஹீதுவான்னு சொல்றோம் பாருங்க, என்னையத்தையாச்சும் ஒண்ணு கணக்கு ஒண்ணு சொல்லிட்டு பாக்க, விவாத 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 சுபஹான் எல்லாம் தாங்க முடியாது. தெளிவா ஹதீஸ் வருது, அதாவது லிமன் தரக்கல் மிரா, விவாதம் செய்வதை எவன் விடுகிறானோ அவன் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு மாளிகை கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். விவாதங்கள் எப்படிப்பட்ட விவாதத்தை தெரியுமா? வைன்கான முஹைக்கன், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹக்கிலே இருந்தாலும் சரி, விவாதம் செய்ய தேவையில்லை. நீங்க ஹக்க தெளிவா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. ஹக்க சொல்லணுமே தவிர விவாதங்கிற பேர்ல உட்கார்ந்துக்கிறது, சண்டை போடுறது, உங்களுடைய சக்திகளை காட்டுறது, இந்த மாதிரி பண்ற பாருங்க. இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க. இப்படி விவாதம் செய்வதை, தர்க்கம் செய்வதை எவன் விடுகிறானோ அவன் சொர்க்கவாசி, சொர்க்கத்தில் அவனுக்கு அல்லாஹ் ஒரு மாளிகை கொடுப்பதற்கு யார் பொறுப்பு? நபிகள் நாயகம் வந்து பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க என்பது வந்து முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன சொன்னா, ரசூலா சொல்லி காட்டுவாங்க, வபி பைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்னா, சொர்க்கத்தின் நடுப்பகுதியில ஒரு மாளிகை உங்களுக்கு அல்லாஹ் தருவதற்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். யாருக்கு அல்லாஹ் தருவானா? லிமன் தரக்கல் கதிப, எவன் பொய் சொல்லுவதை விடுகிறானோ அவனுக்கு. எப்படிப்பட்ட பொய்யவா? வயின்கான மாசிஹன் கேலி கிண்டலுக்கு நீங்கள் போய் சொல்லக்கூடாது. மாசிஹன் சொன்ன மக்களை சிரிக்க வைப்பதற்காக, மக்களை சிரிக்க வைக்க போய் சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி கூட போய் சொல்லாதீங்க. அப்படி பொய் சொல்லாமல் நீங்கள் இருந்தால் நீங்க எங்க போயிருவீங்க? சொர்க்கத்துடைய நடுப்பகுதியில உங்களுக்கு வந்து அல்லாஹ் ஒரு மாளிகையை தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது கடைசி ஆள் யாரா அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தின் மிக உயர்ந்த தரஜாவில உங்களுக்கு ஒரு மாளிகையை அல்லாஹ் தருவான். உயர்ந்த தரஜா இது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில உங்களுக்கு ஒரு மாளிகையை அல்லாஹ் தருவான். யாருக்கா? லிமன் ஹஸுன ஹுலுகஹு, யாருடைய ஹுலுகை குணத்தை நல்ல குணமாக மாற்றிக் கொண்டாரோ, நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக தன்னை தானே ஆக்கிக் கொண்டாரோ, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானா? சொர்க்கத்தின் மிக உயர்ந்த தரஜாவுல ஒரு மாளிகையை அல்லாஹ் கொடுப்பான் என்று பக்காவான ஹதீஸ இமாம் அபூதாவூத் கிதாபுல பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமைய சகோதரர்களே, நம்ம எல்லாம் நல்லவங்களா வாழனே, நம்முடைய கெட்ட குணங்களை கெட்ட பண்புகளை நாம் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நல்லவங்களா வாழ்ந்தாங்களோ, நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சாட்சி சொல்றானோ, சஹாபாக்கள் எப்படி நல்லவங்களா வாழ்ந்தாங்களோ, அதுபோன்று உயரிய பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ்க்கு நாம் செய்த பாவங்களை மன்னித்து, நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்து, நாளை மறுமையில சொர்க்கத்தின் மிக உயர்ந்த தரஜாவில நாம் எல்லோருக்கும் மாளிகையை அல்லாஹ் தந்து, அந்த சொர்க்கத்து மாளிகையை அனுபவிக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ்க்கு அருள்வானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். இஸ்லாமிய வரலாறுல முதல் கலீஃபா யாருன்னு சொன்னீங்களே, சொல்லாம முடிச்சிட்டீங்களே. அந்த முதல் அமீருல் முஃமினீன் இல்லையா, முதல் அமீருல் முஃமினீன் வந்து யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஜஸாகல்லாஹு கைரா. முதல் அமீருல் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா, இஸ்லாமிய வரலாறுல அமீருல் முஃமினீன் என்று அழைக்கப்பட்ட முதல் மனிதன், முதல் சஹாபி யாருன்னு சொன்னா யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி இருக்கும் சொன்னா, ஹலீஃபான்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? ஹலீஃபான் அர்த்தம் பிரதிநிதி. ஹலீஃபானா பிரதிநிதி. அப்ப அபூபக்கரை வந்து சஹாபாக்கள் ஹலீஃபாண்டாங்க. ஹலீஃபாண்டா யாருடைய பிரதிநிதி? ஹலீஃபத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியாகவும் வாழ்ந்தாங்க, ஒரு மன்னராகவும் ஒரு ஆட்சி தலைவராக வாழ்ந்தாங்க. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அடுத்த நபி வர போறது இல்ல. அப்ப ஆட்சி தலைவராக இருந்தாங்களா இல்லையா? அந்த ஆட்சியை நடத்தியது யாரு? அபூபக்கர் ஃபர்ஸ்ட், ரசூலுல்லாஹி மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அபூபக்கர் சஹாபாக்கள் வந்து யா ஹலீஃபத்து ரசூல், ரசூலுல்லாஹி ஹலீஃபா அவர்களே, ரசூலுல்லாஹி ஹலீஃபா அவர்களே என்றுதான் சஹாபாக்கள் அழைத்தார்கள். அபூபக்கர் வஃபாத் ஆயிடுறாங்க. எத்தனை வருஷத்துல வஃபாத் ஆறாங்க? ரெண்டே கால வருஷம் அவங்க ஆட்சியை பண்றாங்க. ஹிஜ்ரி 13ல வஃபாத் ஆயிடுவாங்க. ஹிஜ்ரி 13ல உமர் வந்து ஹலீஃபா ஆயிடுவாங்க. அவங்க ஹலீஃபா ஆன பிறகு அவங்க சஹாபாக்கள் ஹலீஃபான்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அது உமருக்கு வந்து பிரியம் இல்ல. நம்ம எப்படி ஹலீஃபா ஆக முடியும்? நம்ம வந்து ரசூலுல்லாஹி ஹலீஃபாவா? நம்ம யாருடைய ஹலீஃபா? நம்ம அபூபக்கருடைய ஹலீஃபா. ரசூலுல்லாஹி ஹலீஃபாவா ஆக முடியாது. அப்ப நமக்குன்னு ஒரு தனியான ஒரு பேரு, ஒரு 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 அடைமொழி வேணு என்று உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கத்தை மசூரா பண்ணாங்க. மசூரா பண்ண யாரும் ஒழுங்கான ஒரு மசூரா சொல்லல. ஒன்னும் முடிவெடுக்காம அப்படி மசூரா கலந்து கலந்து போயிருது. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் உமர் அலி அல்லாஹு அனுஹு மதீனத்து பள்ளிவாசல இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது ரெண்டு குபா வாசிகள், குபா எங்க இருக்குது? மதீனாவுக்கு பக்கத்தில், இப்ப மதீனாக்குள்ள வந்துருச்சு, அன்னைக்கு மதீனாவுடைய பக்கத்து ஊரு. ரெண்டு குபா வாசிகள் மதீனத்து பள்ளிக்கு வருவாங்க. வந்து ஒரு சஹாபிய பாப்பாங்க. அந்த சஹாபி பேர் வந்து அம்ரு பின் ஆஸ் அலி அல்லாஹு அனுஹு. சஹாபியுடைய பேர் என்ன? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அம்ரு பின் ஆஸ்ங்கிற சஹாபிய அந்த ரெண்டு குபாவுடைய வாசிகள் பார்த்து சொல்லுவாங்க, நாங்க வந்து அமீருல் மூமினின பார்க்கணும். நாங்க யார பார்க்கணும்? அமீருல் மூமினினை பார்க்க வேண்டும் என்று குபா வாசிகள் தான் ஃபர்ஸ்டா சொல்லுவாங்க. சொன்ன உடனே அம்ரு பின் ஆஸ் பாரு, நல்ல வார்த்தையா இருக்குதே, உமர்னு சொல்லாம ஹலீஃபான்னு சொல்லாம நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு, இப்படி இந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிச்சிய அப்படின்ட்டு அப்துல்லா அம்ரு பின் ஆஸ் வந்து அவத்தை கேட்பாரு. அப்ப அந்த குபாவாசிகள் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் மூமின்கள். நம்ம எல்லாம் யாரு? மூமின்கள். நமக்கு உமர் யாரு? தலைவரு. தலைவருக்கு வந்து அரபில் அமீன். அமீரு. அப்ப நம்முடைய தலைவங்கிறதுனால அவர் வந்து அமீருல் முஃமினீனே அப்படின்னுவாங்க. இது அம்ரு பின் ஆஸுக்கு சரியா பட்டவனையே. நேர அம்ரு பின் ஆஸ் வந்து உமர்ட்ட போய் சொல்லுவாரு, யா அமீர் அல் முஃமினீன், உமர் கூப்பிடுவார், யா அமீர் அல் முஃமினீன் அப்படின்ட்டு உங்களை பார்க்க ரெண்டு பேரும் வந்துக்கிறாங்க அப்படின்னு. ஹலீஃபா, இது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தையா இருக்குது, எப்படி இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் கேட்பாங்க. நடந்தத வந்து அம்ரு சொல்லுவாங்க, சொன்ன உடனே அதுக்கு பிறகு உமர் அந்த வார்த்தையை ஏத்துக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு உமரா வந்து சஹாபாக்கள் அமீருல் முஃமினீன் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க என்று இஸ்லாமிய வரலாறு இருக்குது. அப்ப இஸ்லாமிய வரலாறுல உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து இரண்டாவது ஹலீஃபாவா இருந்தாலே முதல் யாரு, அமீருல் முஃமினீன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.